வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-9-08-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-9-08-12-12.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் நாகம் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 3:3-9 சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், நாகம் 1:3 வாசிக்கிறேன். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கனை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. இங்கே கர்த்தர் நீடிய சாந்தமும் என்று வசனம் ஆரம்பமாகிறது. நாகும் இந்த காரியத்தை தான் முதலாவது தெளிவுபடுத்துகிறார். தேவன் யோனாவை நினைவேக்கு அனுப்பினார். அவருடைய பாவத்தை நிமித்தம் அவர்களை தேவன் அழிக்கப் போவதாக அறிவிக்கும்படிக்கு தேவன் அனுப்பினார். அன்றைய உலகத்திலே இந்த ஜனங்கள் மிகவும் கொடூரமானவர்களாயிருந்தார்கள். அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்று தேவன் கூறினார். ஆனால் அந்த நினைவே பட்டணத்தார் யாவரும் மனம் திரும்பினார்கள். அவர்கள் தேவனிடமாக மனம் திரும்பினார்கள். யோனாவின் செய்தி அந்த தேசம் எங்கும் பரவியிருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. அங்கே பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது என்று சொல்லலாம். இருந்த போதிலும் அது வெகு நாட்கள் நீடித்திருக்கவில்லை. பெரிய அலையைப் போல எழும்பி வந்த அந்த எழுப்புதல் கரையிலே கரைந்துவிட்டது. அது அநேக நாட்களாக நீடித்திருக்கவில்லை. ஜான் வெஸ்லியின் காலத்திலேயும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏற்பட்ட எழுப்புதல் பெரிதாக இருந்தது. இது மற்ற நாடுகளிலேயும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் இதுவும் குறுகிய நாட்களே நீடித்திருந்தது. அதிலிருந்து இன்று வரை சில இடங்களிலே அந்த எழுப்புதல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல தேவ மனிதராகிய மூடியின் காலத்திலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே எழுப்புதல் ஏற்பட்டது. அப்பொழுது அநேக நகரங்கள் தேவனிடமாக திரும்பிச் சென்றன. தேவன் நீடிய சாந்தமுள்ளவர் என்று நாகும் கூறுகிறார். ஆனால் இந்த நினிவேயாகிய பெரிய நகரம் தன்னுடைய பழைய வழிகளுக்கு திரும்பி போயிற்று. யோனாவிற்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னர் நாகும் இவ்வாறு கூறினார். மணி இப்பொழுது 12 ஆகிவிட்டது. நேரம் கடந்து போய்விட்டது. இனி தாமதமில்லை. நியாய தீர்ப்பு வந்துவிட்டது என்கிறார். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார் என்று வசனத்திலே வாசித்தோம். தேவனுடைய நீதியானது அவருடைய நியாய தீர்ப்பில் தெளிவாக தெரியும். ஏன் தெரியுமா? அவர் நீடிய சாந்தமுள்ளவர். இந்த நகரத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பு செய்வதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எடுத்திருக்கிறார். அத்தனை பொறுமையாக இருந்திருக்கிறார். இதை செய்வதில் அவர் நீதியும் நேர்மையும் உள்ளவராக காணப்பட்டார். இன்றும் அவர் பொல்லாதவர்களை துன்மார்க்கரை தப்பவிடப் போவதில்லை. அவர்கள் தேவனிடத்தில் திரும்பினால் ஒழிய அவர்களை தப்பவிடுவதில்லை. அவருடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து விலைக்கரையும் செலுத்தியுள்ளார். இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவது அவசியமாகும். தேவன் அவர்களை தப்பவிடுவதில்லை. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவராயும் உண்மை உள்ளவராயும் இருக்கிறார். தேவனுடைய மன்னிப்பு என்பது நம்முடைய மன்னிப்பிலிருந்து வேறுபட்டதாயிருக்கிறது. நமக்கு யாராவது தவறு இழைத்துவிட்டால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான் சொல்லுகிறோம். இங்கே அந்த மனிதனுடைய பாவத்திற்குரிய கிரயத்தை நாம் செலுத்துகிறதில்லை. அந்த பாவ மன்னிப்பை நாம் சாதாரணமாக மதிப்பற்ற நிலைமையிலே வழங்குகிறோம். இதிலே சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. நாம் வழங்குகின்ற நியாய தீர்ப்பு சாதாரணமானதே. ஆனால் தேவன் மன்னிப்பு வழங்குவது வித்தியாசமானது. அந்த பாவத்துக்குரிய தண்டனை ஏற்கனவே இயேசுவால் செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று. தேவன் இந்த பூமியின் நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, நடத்துகிறவர் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் நீதி நிறைந்த ஆளுநரும் அவரே. அவர் ஒரு குறுக்கு வழியிலே சம்பாதிக்கும் நியாயாதிபதி அல்ல. நீங்கள் அவருக்கு எதையாவது ரகசியமாக கொடுத்து தப்பிவிட இயலாது. நீங்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்று அவரிடத்திலே சொல்ல முடியாது. உங்களுடைய தகப்பனார் சமுதாயத்திலே பெரியவர், பெயர் பெற்றவர் என்று சொல்லியும் வெளியே வந்துவிட முடியாது. இல்லாவிட்டால் நீங்கள் செல்வந்தர்கள் என்று சொல்லி அவருடைய பதவிக்கு ஆபத்து வரும் என்று மிரட்டுவதாலோ, அல்லது நியாயாதிபதியாகிய அவர் உங்களை சற்று விடுதலையாக நடத்துவதற்கு பணத்தை கொடுத்தோ சமாளிக்க முடியாது. நீங்கள் தேவனோடெல்லாம் இவ்வாறு செய்ய முடியாது. தேவன் துன்மார்க்கரை கட்டாயமாக நியாயம் தீர்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. சாதாரணமான கேடுகள் அல்ல, இது மகா கேடுள்ளது. எரேமியா 17:9 பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பாவத்தின் ஆழத்தை உண்மையில் அறியவில்லை. நாம் எப்படிப்பட்ட திறமையுடையவர்கள் என்பதையும் நாம் அறியவில்லை. தேவன் துன்மார்க்கரை ஆக்கனை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். அவ்வாறு தப்பு வைக்க வேண்டுமென்றால் அதற்குரிய தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதற்காகவே தேவன் நமக்கு ஒரு மீட்பரை கொடுத்தார். ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு தேசமோ கிறிஸ்துவில் தேவன் அருளிய இந்த மீட்பை ஏற்றுக்கொள்ளாமல் போவார்களானால் அவர்களை நியாய தீர்ப்பு தொடரும். இதற்கு வேறு மாற்று வழியே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாகிறது என்று வாசிக்கிறோம். தேவன் இப்பொழுது இயற்கையிலும் தலையிட்டு செயல்படுகிறார். நாம் பார்த்த சுனாமி, புயல் போன்றவை எல்லாமே அவருடைய செயல்தான். தேவனுடைய கட்டுப்பாட்டிலேயே அவை எல்லாம் இருக்கின்றன. அவை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன. இயற்கை அன்னை எல்லாம் இந்த இயற்கையின் மீது என்ன ஒரு காரியத்தையும் உடையது அல்ல. தேவன் சொல்லுகிறதையே இந்த இயற்கையெல்லாம் கேட்கும். நம்முடைய தேவனே மீட்பர், அவரே சிருஷ்டிகர், மட்டுமல்ல அவரே நியாயாதிபதி. அவரே உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட வல்ல தேவனிடத்திலே உங்கள் எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுங்கள். அவரிலே நீங்கள் ஓய்விடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் உள்ளவர், அவரே இரட்சகர். அவர் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களையும் கட்டுப்படுத்தி நடத்தி வர விரும்புகிறார். இப்பொழுது நாகம் 4:4 பார்ப்போம். அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். தேவன் ஏற்கனவே இந்த காரியத்தை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறார். அவர் செங்கடலையும் யோர்தான் நதியையும் வற்றிப்போக பண்ணினதை நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பாசான், கர்மேல், லீபனோன் போன்றவை இந்த தேசத்தில் மிகவும் செழிப்பான மூன்று நிலங்கள். கர்மேல் என்பது எஸ்ட்ரலோன் என்ற பள்ளத்தாக்காகும். இங்கே மெகிடோ என்ற முக்கியமான நகரம் இருக்கிறது. பூமியின் மேல் பகுதியிலே உள்ள மிகவும் செழிப்பான இடங்களிலே இதுவும் ஒன்று. பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் வடக்கு பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் லெபனான் கடற்கரை பகுதியிலே பெய்ரூட்டிலிருந்து பழைய தீர் பட்டணத்தின் அழிவு வரை அழகான நாட்டுப் பகுதியை காணலாம். இளவேனிற் காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதியிலே கனிதரும் மரங்கள் நன்றாக பூத்து குலுங்கி நிற்கிறதை பார்க்கலாம். அங்கே அநேக கனிதரும் மரங்கள் வளர்கின்றன. அந்த பகுதி மிகவும் செழிப்பானது. நாகும் இந்த பகுதிக்கு பஞ்சம் வருகிறது என்று அறிவிக்கிறார். இந்த தேசத்திலே 1930 புழுதி புயல் ஏற்பட்டதை நீங்கள் ஒருவேளை ஏதாவது புஸ்தகங்களிலே வாசித்திருக்கலாம். இதுவும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளிலே ஒன்று என்றே கருதுகிறேன். நாகும் 5:5 பாருங்கள். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். தேவனே சிருஷ்டியர், மேலும் அவரே இந்த உலகத்தை காத்து வருகிறவர். எல்லாவற்றையும் ஒன்று சேர அவரே பிடித்து வைத்திருக்கிறார். இங்கே அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் இன்று நாம் வாசிக்கிற இந்த காரியம் நடக்கின்ற யாவற்றிற்கும் தேவனே பொறுப்பு என்று சொல்லிவிடலாம். வெள்ளமோ பூகம்பமோ இயற்கை சீற்றங்களோ அதற்கு அவரே பொறுப்பாளி. இங்கே பர்வதங்கள் அதிர்வது பூமி அதிர்ச்சியையும் மலைகள் கரைந்து போவது எரிமலை வெடிப்புகளையும் குறிக்கிறது. எல்லாவற்றிற்கும் அவரே பொறுப்பு என்றவுடன் இந்த இயற்கை சீற்றங்களில் மரிப்பவர்களுக்கும் அவரே காரணம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவன் ஆற்றிற்கு அருகிலே வீட்டை கட்டக்கூடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆற்றிலே வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கிறது. இதை அவன் புரிந்திருக்க வேண்டும். அதுபோல புயல் வருகிறது என்று எச்சரிக்கப்படும் பொழுது, பூகம்பம் நிகழ வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு வேறிடம் சென்றிருக்க வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலையிலே நாம் தேவனே காரணம் என்றும் சொல்ல முடியாது. நாமே காரணம். நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அநேக காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறதில்லை. நம்மால் ஏந்ததை நாம் செய்திருக்க வேண்டும். மீதியை தேவன் பார்த்துக் கொள்வார். தேவன் இயற்கையை கட்டுப்படுத்த வல்லவர். நாகு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்கள். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். மனிதர்கள் இயற்கைக்கு எதிர்த்து நிற்க இயலாது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விக்டர் ஹகோ என்பவர் மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்திலே சமுதாயம் மனிதனுக்கு எதிரானது என்றும், மற்றொரு புத்தகத்திலே சமயம் மனிதனுக்கு எதிரானது என்றும், இன்னும் ஒரு புத்தகத்திலே இயற்கை மனிதனுக்கு எதிரியாக இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறார். அதாவது மனிதன் இந்த ஒவ்வொன்றையும் எவ்வாறு அணுகுகிறான் என்பதை பொறுத்தே இவை அமைகிறது. சமயம் மனிதருக்கு எதிரியாக இருக்கிறது, சமுதாயம் மனிதருக்கு எதிரியாக இருக்கிறது. அதேபோல இந்திய நாகரிகமும் தேவனுடைய கிருபைக்கு சாதகமாக இல்லை. இதை நாம் உறுதிபட சொல்ல முடியும். இயற்கை மனிதனுக்கு எதிரியாக இருக்கலாம், அது உண்மைதான். அதேவேளையிலே இது அவனுக்கு சாதகமாகவும் இருக்க முடியும். பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் இயற்கையோடு போராட முனைவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தோற்றுப்போகும் யுத்தத்தையே செய்வீர்கள். இதையே விக்டர் ஹகோ என்பவர் தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். இங்கே வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? இந்த கேள்வி நினைவே மக்களுக்கு நேராக கேட்கப்பட்டது. இவர்கள் இந்த எல்லா வல்லமையுள்ள தேவனுடைய இரக்கத்தை புறக்கணித்து விட்டார்கள். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் உண்டா? நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவரானால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் சுய நீதியையும் நீங்கள் செய்த நன்மைகளையும் சார்ந்திருக்கக்கூடும். நீங்கள் பாவத்தை முற்றிலும் வெறுக்கிற, அதை நியாயம் தீர்க்கிற நோக்கம் கொண்டிருக்கிற பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திலே வந்து நின்றுவிட முடியும் என்று உண்மையிலே விசுவாசிக்கிறீர்களா? சி எஸ் லூயிஸ் என்ற தேவனுடைய மனிதர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு பேருந்து நரகத்திலிருந்து பரலோகம் செல்வதாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலே அநேகர் நரகத்திலிருந்து வந்து ஏறிக்கொண்டார்கள். பேருந்து நிரம்பி வழிந்தது. பேருந்து பயணம் செய்து பரலோகம் வந்து அடைந்தது. வண்டியின் ஓட்டுநர் பரலோகத்தில் ஒரு பூங்காவிலே பேருந்தை நிறுத்திவிட்டு, வண்டி 4 மணிக்குத்தான் இங்கே இருந்து புறப்படும், அதுவரை நீங்கள் பரலோகத்தை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று கூறினார். அவ்வாறே 4 மணிக்கு பேருந்து தாய் வீடு நோக்கி, அதாவது நரகத்தை நோக்கி புறப்பட தயாரானது. இப்பொழுதும் பேருந்தில் எல்லாரும் வந்து ஏறிக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஓட்டுநர், உங்களில் யாராவது இங்கேயே பரலோகத்திலே தங்கிவிட விரும்பினால் தங்கலாம் என்றார். ஆனால் ஒருவரும் அங்கே தங்கவில்லை. ஏன் அவர்கள் தங்கவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு பரலோகத்திலே இடம் காணப்படவில்லை என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஒரு பழங்கால பரிசுத்தவான் இவ்வாறு கூறுகிறார், நான் பாவத்தோடு பரலோகம் போவதை விட பாவமின்றி நரகம் போவேன் என்று சொன்னார். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? உங்களுக்கு இரட்சகர் இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திலே எவ்வாறு பாவியாக சென்று நிற்கப் போகிறீர்கள்? உங்களுக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, இரட்சகர் இல்லாமல் உங்களால் அங்கே நிற்க முடியாது. அவருடைய பிரசன்னத்திலே நிற்க தகுதியுடையவர்களாக இருப்பது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், பிரியமான அவருக்குள் ஒருவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். நாகும் நம் முன்னே வைக்கிற ஒரு சிறந்த கொள்கை இதுதான், தேவன் பாவத்தை நியாயம் தீர்ப்பார். அவர் பாவத்தை நியாயம் தீர்க்கவில்லை என்றால் தேவனிடத்திலே ஏதோ தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும். தேவனுடைய வல்லமையையும் அவருடைய கோபத்தையும் குறித்து நாகும் கூறுகின்ற காரியம் யூதா மக்களுக்கு மீண்டும் ஒரு உறுதியை கொடுத்தது. அசீரியர்கள் அவர்கள் தேசத்திற்குள் நுழையும் பொழுது அவர்களுடைய வல்லமையுள்ள தேவன் தங்களை பாதுகாப்பார் என்ற உறுதியை கொடுத்தது. நாகும் முதலாம் அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்கே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதை நம்முடைய சிந்தையிலே கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும். 107 சங்கீதம் முதல் 3 வசனங்களிலேயும் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் நினைவிற்கு கொண்டு வருவது நல்லது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். மீட்கப்பட்டவர்கள் இவ்வாறு சொல்லவில்லை என்றால் வேறு யாரும் இவ்வாறு சொல்லப்போவதில்லை. ஆகவே நான் இவ்வாறு சொல்லப்போகிறேன், கர்த்தர் நல்லவர். அருமையான நண்பரே, கர்த்தர் நல்லவர், இதை அறிவது மிகவும் ஆசீர்வாதமானது. நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்றும் அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார் என்றும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீங்கள் இதுவரை ரட்சிக்கப்படவில்லை என்றால் காரணம் நீங்கள் அவரிடத்தில் வரவில்லை, அவ்வளவுதான். அவரால் உங்களை ரட்சிக்க முடியும், அவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதையே வேதத்திலும் வாழ்க்கைகளிலேயும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? நீங்கள் ஒரு நல்ல அடைக்கலத்திற்குள்ளே வர விரும்புகிறீர்களா? உங்களுக்கு தேவையான அந்த நல்ல உறைவிடம் தேவனாய கர்த்தரே, அவரிடத்தில் வருவீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்றும் இந்த வசனம் சொல்கிறது. தேவன் என்னை அறிந்து வைத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இத்தனை பெரும் திரள் கூட்டத்திலே காணாமல் போகவில்லை, அவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே என்னை அறிந்திருக்கும், என்மேல் கரிசனை கொள்ளும் ஒருவர் எனக்கு உண்டு. எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உண்டு. அவரே இயேசு கிறிஸ்து. இன்று உலகத்திலே மக்கள் தொகை பெருகியிருக்கிறது. எங்கும் திரள் கூட்டம். நகரங்களிலே நடப்பதற்கும் இடமில்லை, ஒரே நெரிசல். இத்தனை கூட்டங்களின் மத்தியிலேயும் அவர் நம்முடைய பெயரை, நம்முடைய ஊரை, நம்முடைய குணநலனை அறிந்திருக்கிறார். இது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? வேதம் இவ்வாறு சொல்கிறது, அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. என்ன சொல்கிறது? தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அவர் உங்களுடைய பெயரையும் நினைவிலே கொள்ள கணனியிலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்களை தன்னுடைய இருதயத்திலேயே எழுதியுள்ளார். அவர் உங்கள் பெயரை தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். அவருக்கு உங்களை தெரியும், உங்கள் தேவைகள் தெரியும், உங்கள் இயக்கங்கள் தெரியும். நீங்கள் இன்று என்ன நிலைமையிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு இருக்கும் பலவீனம் என்ன, பாடுகள் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்? கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாகும் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். தேவன் வெற்றி பெற்று அசீரியர்களை அழிப்பார். புரண்டு வருகிற வெள்ளம் என்பது பெரும் வெள்ளத்தை குறிக்கிறது. அது கரையை எல்லாம் நிரப்பி ஓடி அழிவை உண்டாக்கிவிடும் வெள்ளம். இது நினிவேயை வென்ற பாபிலோனிய ராணுவத்தை குறிக்கிறது என்று அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 5 நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். டைகிரிஸ் நதியில் வெள்ளம் புரண்டு வந்து அந்த நகரத்தை அசைத்துவிட்டு அரண்மனையின் அஸ்திபாரத்தை அழித்துவிட்டு சென்றபொழுது பாபிலோனிய படைகள் நினிவேக்குள் நுழைய முடிந்தது என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் என்று வாசிக்கிறோம். இந்த வாக்கியமானது நிலையாக தண்டனை அளிக்கப்படும் இடத்தை குறித்த ஒரு கேள்வியை நம்முன் எழுப்புகிறது. வேதத்திலே இருளை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீயில் கிடப்பவர்களை விட இருளில் இருப்போர் அதிகம். இங்கே இருள் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:12 மத்தேயு 22:13 சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தீயானது ஒருவருடைய சரீரத்தை தான் பாதிக்கும், அது ஆவிக்குரிய காரியத்தை பாதிப்பதில்லை. ஆனால் மனசாட்சியாகிய தீ ஆவிக்குரிய காரியத்தில் பெரும் பாதிப்பை உண்டாக்கும். கிறிஸ்துவை புறக்கணிப்பதும் அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் அவன் உள்ளத்தில் அந்தகாரத்தை ஏற்படுத்தும். இருளான நித்தியத்தை சற்றே யோசித்து பாருங்கள். நீங்கள் போகிற இடத்தை அறியாமல் இருக்கிறதை குறித்து சற்று எண்ணி பாருங்கள். நீங்கள் போகின்ற இடத்தை காணாமல் இருக்கிறீர்கள் என்றால் எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த அந்தகாரம் என்பது தீயை விட நரகத்தை பற்றிய சிறந்த விளக்கமாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கிறது. இது உங்களுக்கு ஒருவேளை வித்தியாசமானதாக இருக்கலாம். ஆனாலும் இதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலே தியானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து நாகும் 1:9 பார்ப்போம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இங்கே நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நாகும் இந்த கேள்வியை அசீரிய படைகளுக்கு நேராக கேட்கிறார். அவர் கேட்கும் இந்த கேள்வியை குறித்து ஃபெயின்பர்க் என்னும் தேவனுடைய மனிதர் இவ்வாறு சொல்லுகிறார். அவர்கள் எப்படி கேட்கிறார்களாம், இஸ்ரவேலுக்கு இருக்கின்ற இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்து நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்று கேட்பது போல இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், அதாவது அசீரிய வல்லமை முற்றிலும் அழிக்கப்படும். ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 உள்ள வரலாற்று நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இந்த காரியத்தின் நிறைவேறுதலை நாம் நன்கு காண முடியும். அது மட்டுமல்ல, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்று வாசிக்கிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நினிவேக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. இதுவே அவர்களுக்கு இறுதி வாய்ப்பு. அவர்கள் அந்த காணக்கூடாத கோட்டை தாண்டிவிட்டார்கள். அது எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு எல்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தும் அவரை மறுதளித்துக் கொண்டே இருக்கும்பொழுது ஒரு நாளிலே அந்த கோட்டை தாண்டி விடுகிறீர்கள். அப்பொழுது உங்களால் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். தேவனுடைய கிருபை உங்களை அடைய முடியாது என்று இதற்கு அர்த்தமல்ல. ஆனால் நீங்கள் அந்த எல்லைக் கோட்டை தாண்டிய பின்னர் நீங்கள் அவருடைய கிருபையை சென்று அடைய முடியாத இடத்திற்கு வந்துவிடுவீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் எந்த இடத்திலே இன்று இருக்கிறீர்கள்? எல்லைக்கோட்டிற்கு இந்த பகுதியிலே இருக்கிறீர்களா, அல்லது ஏற்கனவே எல்லைப்பகுதியை தாண்டிவிட்டீர்களா? அந்த கோட்டை தாண்டி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய கிருபையை சார்ந்து அவரை தேட இப்பொழுதே உங்களை அர்ப்பணியுங்கள். நாளை என்பது தாமதமாகிவிடலாம். இன்று இருக்கிறவர்கள் நாளை இல்லை, காலையிலே இருக்கிறவர்கள் மாலையிலே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிருபையின் காலத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை தேடி வரும்பொழுது, மகனே மகளே, உன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டார், நீ மனம் திரும்பி என்று அழைக்கும் பொழுது நாம் மனம் திரும்பி அவரை சார்ந்து கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
என்னை
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 20:4.